2016 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் சாரதா அவர்கள் எழுதியுள்ள பெற்ற கடன் என்னும் சிறுகதை, தமிழில் கௌரி கிருபானந்தன், ஒலிவடிவில் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். திருமண சந்தடி முடிந்து வீடு வெறிச்சோடி விட்டது இல்லையா, மனைவி சுமதியிடம் சொன்னார் ராஜன். அவர்களுடைய இரண்டாவது மகளுக்கு சமீபத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். பொறுப்புகள் முடிந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் இருந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போய் கொண்டிருந்ததால் குழந்தைகளின் படிப்பும் திருமணமும் முடிந்த போதும் கடன் தொல்லை இருக்கவில்லை. இனி வேலையை விட்டுவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள் சுமதி என்றார் ராஜன். வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டால் போர் அடிக்காதா, சுமதி முருவளித்தாள்.
இத்தனை நாளும் கஷ்டப்பட்டது போதும். எங்க அப்பா அம்மாவுக்கும் வயது 70 மேல் ஆகிவிட்டது. பாவம், 10 என் தம்பியிடம்தான் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து நம்முடன் வைத்துக் கொள்வோம். நீ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொண்டாயானால் உனக்கும் ரெஸ்ட் கிடைத்தாற் போல இருக்கும். அவர்களை பார்த்துக் கொள்வதிலும் சிரமம் இருக்காது.
அதை நீங்களே செய்து அந்த ரெஸ்டையும் நீங்களே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை நீங்களே செய்யலாமே என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டாள் அவள். ஆனால் அவனுடைய இருமன போக்கையும் அதற்கு ஆதரவு தரும் இந்த சமுதாயத்தின் கோட்பாடுகளையும் அவளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் உணர்ச்சியற்ற சிரிப்பை உதிர்த்துவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். 80 கடந்து எங்கேயோ தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் நினைவுக்கு வந்தாள். சரியாக 6 முன்தான் இதே போன்ற பிரஸ்தாபனையை இவள் கொண்டு வந்தாள். எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயதாகிவிட்டது. தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை அழைத்து வந்து நம்முடன் வைத்துக் கொள்வோமா என்று கேட்டாள். நம்முடனா, எப்படி முடியும்? நீ ஆபீஸ்க்கு போய்விட்டால் அவங்க வீட்டில் தனியாக இருக்க வேண்டி இருக்குமே. சிரிப்பு வந்தது சுமதிக்கு. இங்கேயானால் வெறும் 8 தான் தனியாக இருக்கணும். அங்கே 24 தனியாகத்தானே இருக்கிறாள். நமக்கு குழந்தைகளின் படிப்பும் பண பிரச்சனையும் அம்மா பொருளாதார ரீதியாக நம்மை சார்ந்திருக்க போவதில்லை. அவளுடைய பென்ஷன் அவளுக்கு வரும். சுமதியின் பொறுமை நசிந்து போய் கொண்டிருந்தது.
எங்க அம்மா அப்பா என்ன சொல்வார்களோ? 50 கடந்து 25 தன்னுடன் குடித்தனம் நடத்தி வந்த கணவனை முதல் முறையாக பார்ப்பது போல் பார்த்தாள் சுமதி. இதில் அவர்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கும் நம்முடன் வந்து இருக்கணும்னு இருக்காதா? எங்க அம்மா நம்மோடு இருந்தால் அத்தையும் மாமாவும் நம் வீட்டுக்கு வரக்கூடாது என்று அர்த்தமா? பல முறை கேட்டிருக்கிறேன் நம் வீட்டுக்கு வர சொல்லி. அவர்கள்தான் உங்கள் தம்பியிடம் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் மூவரையும் நாம் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். எப்படியும் திருமணம் முடிந்து ராதிகா புகுந்த வீட்டுக்கு போய்விடுவாள். அப்படியும் வீடு போதாது என்று நினைத்தால் இன்னும் பெரிய வீடாக பார்ப்போம் உற்சாகத்துடன் சொன்னாள் சுமதி. அதெல்லாம் நடக்கிற காரியமாக எனக்கு தோன்றவில்லை. உங்க அம்மா நம் வீட்டில் இருந்தால் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நடுவில் ஏதாவது சண்டை வந்தா என்ன செய்வது? எனக்கு இதில் அவ்வளவாக விருப்பம் இல்லை. நன்றாக யோசித்துக்கொள்.
அப்படி சொன்னாரே தவிர அதற்கடுத்து ஒரு வாரம் முகம் கொடுத்து பேசவே இல்லை. தான் மறுபடியும் அந்த பிரஸ்தாபனையை கொண்டு வர மாட்டாள் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகுதான் பழைய நிலைக்கு திரும்பினார்.
உடன் பிறந்தான் இல்லாத இடத்தில் பெண்ணை எடுத்தால் அந்த பெண்ணின் பெற்றோரை தள்ளி வைப்பது கஷ்டம்.
மாமியார் சொன்னது நினைவுக்கு வந்து மனம் வேதனையில் சுருண்டு விட்டது.
என்ன, கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி விட்டதா? வாயை பிளந்தார் ராஜன்.
நான் தான் கேட்டு வாங்கி கொண்டேன் அமைதியாக சொன்னாள் சுமதி. என்னிடம் கேட்காமல் எதற்காக மாற்றல் வாங்கி கொண்டாய்? சொன்னாலும் கணவருக்கு புரியாது என்று நினைத்தாளோ என்னவோ மௌனமாக இருந்து விட்டாள். இப்போ என்ன செய்வது? எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்காது. இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர். எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுவோம் என்றால் அம்மாவுக்கோ உடல்நிலை சரியாக இல்லை. எனக்கு சாப்பாடு எப்படி?
கணவனை வெறுப்புடன் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டாள். எத்தனை வருடங்கள் குடித்தனம் செய்தாலும் தன்னுடைய மதிப்பு இவ்வளவுதான். தன்னை விட அதிக வருடங்கள் குடித்தனம் நடத்திய மாமியாரின் மதிப்பு அதேதான். வீட்டில் பெண் என்பவள் இல்லாவிட்டால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்பதுதானே முக்கியம் எல்லோருக்கும். தன்னுடன் வேலை பார்க்கும் சுந்தருடன் சமீபத்தில் நடந்த உரையாடல் அவளுக்கு நினைவுக்கு வந்தது.
உங்கள் மனைவிக்கு பிரசவ சமயம் நெருங்கிவிட்டு வருகிறது இல்லையா? யாராவது உதவிக்கு வரப்போறாங்களா? இனி அவங்களே பிறந்த வீட்டுக்கு போக போறாங்களா?
லஞ்ச் நேரத்தில் சுந்தரிடம் கேட்டாள். இங்கேதான் இருப்பாள். சமையலுக்கு எங்க பக்கத்து வீட்டு மாமி உதவி செய்வாங்க.
நேமாத பிள்ளைத்தாச்சியான மனைவி பார்த்து பார்த்து சமைத்து கேரியரில் அனுப்பி வைத்த சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டு கொண்டே சொன்னான் சுந்தர். உன்னுடைய சாப்பாட்டை பற்றி இப்போ யார் கேட்டார்கள் என்று மனதில் திட்டிக் கொண்டே வெளியே, பாவம் உங்களுடைய சாப்பாட்டுக்கு பிரச்சனைதான், ஆனால் பிரசவம் அவங்களுக்கு இல்லையா, மனதளவிலும் உடல் அளவிலும் அவளுக்கு ஓய்வு தேவை, அதற்காக கேட்டேன் என்றவள் வெறுப்பு கலந்த பார்வையை அவள் மீது வீசிவிட்டு எழுந்து போனாள். கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்த பிறகு தாயுடன் நிம்மதியாக வாழத் தொடங்கினாள் சுமதி. தான் வீட்டில் இல்லாத போது தாயை கவனித்துக் கொள்ள ஒரு வேலைக்கார பெண்ணை ஏற்பாடு செய்தாள். மாப்பிள்ளையை தனியா விட்டுட்டு நீ இங்கே இருப்பானே என்ற தாயின் முழுமுழுப்பை லட்சியப்படுத்தாமல் இருக்க பழகிக் கொண்டாள். திருமணமான இத்தனை வருடங்களில் மனைவியின் பிடிவாதத்தை முதல் முறையாக உணர்ந்தார் ராஜன். மனைவி இல்லாமல் காலம் தள்ளுவது ரொம்ப சிரமமாக கொஞ்சம் தனிமையாக இருந்தது. அன்றைய தபாலில் தன் பெயருக்கு வந்த கடிதத்தை பார்த்து வியப்படைந்தார். உங்களுக்கு நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், நான் இங்கே நலம். ரொம்ப வருடங்கள் கழித்து இப்படி கடிதம் எழுதுவது வித்தியாசமாக நன்றாகவும் இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் நம்மை ஓல்ட் ஃபேஷன் என்று சொல்வார்களோ? என் பிடிவாதத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்களோ தெரியாது. செய்யும் காரியம் சரியானதாக இருந்தால் யாருக்கும் விளக்கம் தர வேண்டியதில்லை என்பது என்னுடைய கொள்கை. எங்க அம்மாவுக்கு 35 வயது ஆகும்போது திருமணமான 15 வருடங்கள் கழித்து இனி குழந்தைகளே பிறக்க மாட்டார்கள் என்ற ஏமாற்றத்தில் இருந்தபோது நான் பிறந்தேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்காமலேயே என் தந்தை இறந்து போய்விட்டார். என்னை தனியாக வளர்க்க முடியாது என்ற பயத்தில் என் அம்மா பாட்டியின் வீட்டில் தன்னுடைய அண்ணன்களின் அதிகாரத்திற்கு கீழே நடுங்கிக் கொண்டே வாழ்ந்து வந்தாள். நமக்கு திருமணம் ஆகும் போதே இரண்டு மாமாவும் அவர்களின் குழந்தைகளோடு போய்விட்டார்கள். அம்மாவை ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடு என்ற அறிவுரையை வழங்கிவிட்டு அவர்களை குறை சொல்லவும் முடியாது. நாளுக்கு நாள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கும் விலைவாசி இருக்கும் இந்த காலத்தில் விதவையாகிவிட்ட தங்கைக்கும் ஆதரவு தந்ததே பெரிய விஷயம். அவளுடைய மகளுக்கும் 20 வருடங்கள் ஆதரவு தந்ததே பெரிய விஷயம். நமக்கு திருமணம் ஆன பிறகு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அம்மா தனியாகவே சின்ன வீட்டில் காலத்தை கடத்தினாள். பிறகு தனிமையை தாங்க முடியாமல் 10 வருடங்களுக்கு முன் முதியோர் இல்லத்தில் சேர்ந்து கொண்டு நாட்களை எண்ணி வருகிறாள். குறைந்தபட்சம் இந்த கடைசி நாட்களிலாவது அம்மாவை என்னுடன் வைத்துக் கொண்டு அவள் மனதிற்கு நிம்மதியை தர வேண்டும் என்று விரும்பினேன். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்கு உங்கள் பெற்றோரை உங்களிடம் வைத்துக் கொண்டு அவர்களுடைய நலனை கவனிக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்க. அதற்கு என் பங்கிற்கு உண்டான உதவியை நான் செய்ய வேண்டும்னு விரும்பினீங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆசை எப்படி அதிகப்படியாக ஆகிவிடுமோ எனக்கு புரியவில்லை. எங்க அம்மா என்னை படிக்க வைத்த படிப்பு, அதன் மூலமாய் கிடைத்த வேலை, நான் சம்பாதித்த பணம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டீர்களே ஒழிய அவளை நம்முடன் வைத்துக் கொள்வோம் என்றால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டீர்களே, அது ஏன்? நம் வீட்டில் மட்டுமே இல்லை, எல்லா இடங்களிலும் அப்படித்தான். தங்கைகளின் திருமணம், தம்பிகளின் படிப்பு போன்ற கடமைகள் இருக்கும் ஆண் மகன் தன்னுடைய திருமணத்தை துறக்க வேண்டியதில்லை. கடமைகளில் தன்னுடன் ஒத்துழைக்கும் மனைவியை தேடிக்கொள்ளலாம். ஆனால் அதே நிலைமையில் ஒரு பெண் இருந்தால் திருமணம் செய்து கொள்ளாமல் கடமைகளை முடிக்க பார்ப்பாள். ஏனென்றால் தன்னுடன் ஒத்துழைக்கும் கணவன் கிடைப்பான் என்ற நம்பிக்கை இல்லாததால். அதிர்ஷ்டவசமாக பொருளாதார ரீதியாகவும் உடல் அளவிலும் நாம் உங்கள் பெற்றோரையும் என் தாயையும் சேர்த்து ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்திருப்போமோ என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. வீட்டிலும் வெளியிலும் உங்கள் வேலைகளில் கடமைகளில் நான் மனப்பூர்வமாக ஒத்துழைத்தேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் எனக்கு விருப்பமில்லை. என் மனதை புரிந்து கொண்டு நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு இங்கே வந்தாலும் சரி, இல்லை எல்லோருடன் சேர்ந்து இருப்பதற்காக வேறு ஏற்பாடு செய்தாலும் சரி, என்னுடைய ஒத்துழைப்பு என்றும் உங்களுக்கு இருக்கும். இப்பொழுதும் உங்களுடைய சுமதி. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.